الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم அன்பார்ந்த அன்பர்களே இஸ்லாமிய நெஞ்சங்களே சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையினால் எந்த வருடம் போல் இந்த வருடமும் கண்ணியமான புண்ணியமான மகத்துவங்கள் மாண்புகள் நிறைந்த ஒரு ரமபானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்ற அதே நேரம் மறுபக்கத்திலே சோதனைகளும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சோதனைகள் என்னென்ன விதத்தில் வரும் என்று எச்சரித்திருக்கிறானோ அத்துணை சோதனைகளும் மொத்தமாக வந்திருக்கக்கூடிய ஒரு காலப்பருவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே வலநப்லுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஅ் வநக்ஸிம் மினல் அம்வாலி வஸ்ஸமராத் சோதனைகள் வரக்கூடிய விதங்களை பற்றி பட்டியலிடுகிறார். பயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம், முழு உலகமும் பயந்து அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட்டினியை கொண்டு பசியை கொண்டு உங்களை சோதிப்போம், மிகப்பெரிய வல்லரசு நாடுகளில் உள்ள மக்கள்கள் எல்லாம் எவ்வளவு செல்வங்களும் வசதிகளும் இருந்தாலும் கூட ஒரு நேர சாப்பாடு இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு பயங்கரமான பட்டினியுடைய அந்த போராட்டத்திற்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு காலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பயத்தை கொண்டும் சோதிப்போம், பசியை கொண்டும் சோதிப்போம், உங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியை கொண்டும் உங்களுடைய செல்வங்களை குறைப்பது கொண்டும் உங்களுடைய உயிர்களை பறிப்பது கொண்டும் உங்களுடைய விளைச்சல்களை பல வர்க்கங்கள் கனிவர்க்கங்களை குறைப்பது கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம் என்று எத்துணை வகையான சோதனைகளை பட்டியலிட்டிருக்கிறானோ அத்துணை சோதனைகளுக்கும் ஒரே நேரத்திலே உலகம் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சோதனைகள் எதற்காக, இந்த சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக எங்களுக்கு தருகிறார்? சில பேர் சொல்லுவார்கள், இது ஒரு அவாம் ஒரு வேதனைக்குரிய ஒரு கட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில பேர் சொல்லுவார்கள், இது சோதனை, இது எப்படி போனாலும் அல்லாஹ்வுடைய ரசூலை ஈமான் கொண்டவர்கள் இதை தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அவன் பக்கம் திருப்புவதற்கான இந்த சோதனைகளை பார்த்து நாம் பாடம் படிக்கக்கூடிய படிப்பினை பெறக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் மிகவும் அழகான முறையிலே தெரிந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சோதனைகளை, இந்த சோதனைகள் சம்பந்தமான அல் குர்ஆன் வசனங்களை ஹதீஸுகளை நாம் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையோடு உரசி பார்க்க வேண்டிய கடமை பார்த்ததை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கனியமா நண்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் இப்பொழுது முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சோதனை இருக்கிறதே, முழு நாட்டு மக்களும் உலகளாவிய ரீதியிலே லாக்டவுன் என்று சொல்லக்கூடிய ஊரடங்கு சட்டத்தினால் நிலைகுலைந்து போயிருக்கின்ற ஒரு பருவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் பெற வேண்டிய படிப்பினையை கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி என்றால், சுமார் ஒரு 20-21 நாட்களுக்கு அல்லது ஒரு மாத காலத்திற்கு ஊரடங்கு சட்டம் அமலுக்கு வரப்போகிறது என்றால் முதலாவது மக்களுடைய பதட்டம், முதலாவது மக்கள் அடைகின்ற டென்ஷன் என்னவென்றால், இந்த ஒரு மாத காலத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை சேகரிக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் கவனம் செலுத்துவார். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஆரம்பத்தில் ஓதி காண்பித்து அல் குர்ஆன் வசனத்திலே மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அதாவது ஒரு மாத காலத்திற்கு அத்தியாவசிய பொருட்களை அதற்கு ஏற்படுகின்ற கட்டுப்பாடுகளின் காரணத்தினால் கிடைக்க அடைந்து முடியாத ஒரு நிலை வரும். அந்த நிலையில் என்னால் யாரையும் உதவிக்கு அழைக்க முடியாது, யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள், யாராலும் எனக்கு உணவளிக்கவோ ஆகாரம் அளிக்கவோ முடியாது, கடைகள் திறக்கப்பட்டிருக்க மாட்டாது. என இருப்பதை வைத்து ஏதாவது முன்னேற்பாட்டை செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்று உலகம் உணர்கிறதே, இதே உலகமும் இதே மனித கோடிகளும் நாம் நானுரிமையினையும் பொழுதொரு வண்ணமுமாக கபரை நோக்கி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம். கபரை நோக்கி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம். மௌத்துக்கு பின்னால் ஒரு நாளுக்கு முகம் கொடுக்க போகிறோம். அங்கு எங்களுடைய காசோ, எங்களுடைய பணமோ, எங்களுடைய உறவினர்களோ, எங்களுடைய குடும்பமோ, யாரும் எங்களுடைய நண்பர்களோ உதவிக்கு வராத ஒரு பயங்கரமான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அந்த நேரத்திற்கு தேவையான விடயங்களை சேகரித்துக் கொள்வதை முன்கூட்டி தயாரிப்பு செய்வதில் நாம் எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊரடங்கு சட்டம் ஆகக்கூடினால் ஒரு மாதமோ இரண்டு மாதமோ மூன்று மாதங்களோ முடிந்துவிடும். ஆனால் அந்த நாள் இருக்கிறதே கியாமத்துடைய நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறானே, 50,000 ஆண்டுகளுக்கு சமனானது என்று சொல்லுகிறானே. அவ்வளவு பயங்கரமான நாளைக்கு தேவையான எத்துணை கட்டி சாதனங்களை நாம் தயாரித்து வைக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அதற்கான ஏற்பாட்டை எந்த அளவு தூரம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இது போன்ற சந்தர்ப்பங்களை வைத்து நாம் பாடம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இன்று வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு ஜும்ஆ தொழுகையிலேயும் ஓதப்படக்கூடிய ஒரு சூராவிலே முக்கியமான ஒரு சூரா தான் சூரத்துல் காஷியா. அதிலே ஒரு ஆயத்தில் எங்களுடைய சிந்தனைகளை தூண்டுகிறானே, அபலா யன்ஸுரூன இலல் இபிலி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? இவ்வளவு மிருகங்கள் இருக்கத்தக்கன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒட்டகத்தை ஏன் சிந்தனைக்காக எடுத்திருக்கிறான் என்பதற்கு ஆச்சரியமான தஃப்ஸீருடைய விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஒட்டகம் படைக்கப்பட்டிருப்பதே ஒரு ஆச்சரியம். ஒட்டகத்துடைய அந்த மூக்குக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வகையான திரையை வைத்திருக்கிறார். அந்த திரையை பாலைவன புழுதி வீசுகின்ற பொழுது அது மூடிக்கொள்ளும். ஆனால் சுவாசத்திற்கு அது எந்த தடையாகவும் அது அமையாது. எங்களுடைய மூக்கில ஏதாவது வைத்து அடைத்து விட்டார்கள் என்று சொன்னால் எங்களால் மூச்சித்திலேயே நாம் இந்த உலகத்தை விட்டு இறந்து விடுவோம், பிரிந்து விடுவோம். ஆனால் ஒட்டகத்திற்கு அந்த நிலை ஏற்படாது. எங்களுக்கெல்லாம் கண்களில் ஒரு இமைதான் இருக்கின்றன. ஆனால் ஒரு கண்ணுக்கு ஒரு இமை என்று எங்களுக்கு இருக்கிறது. ஒட்டகத்துடைய கண்கள் இரண்டுக்கும் இரண்டு வகையான இமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்றை மூடினால் புழுதி தூசி அதனுடைய கண்ணுக்குள்ளே போவதை விட்டும் அது தடுக்கும். ஆனால் அதனுடைய பார்வையை தடுக்காது.
www.acmyc.com
என்றால் அதனுடைய பேரே சஃபீனத்து சஹரா, பாலைவன கப்பல் தான். அந்த புழுதியை கிழித்துக் கொண்டு போகும் பொழுது எந்த விதமான அசம்பாவிதங்களுக்கு முகம் கொடுக்காமல் ஒரு ஆச்சரியமான விதத்திலே அந்த ஒட்டகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடித்தோல் அடிவயிற்றிலே இருக்கின்ற தோலை எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாத அமைப்பிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். களைப்பு வருகின்ற பொழுது எந்த இடத்தில் வேண்டுமோ அந்த இடத்தில் சுட்டரிக்கின்ற அந்த மனநிலை அது தடுத்தாலும் கூட அதற்கு எந்த விதமான உஷ்ணமும் அது உணராத அமைப்பிலே அந்த தோலை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். இது மாத்திரமல்ல, ஒட்டகத்துடைய ஒரு பகுத்தறிவல்லாத ஐயறிவு படைக்கப்பட்ட ஒரு ஜீவனாக இருந்தாலும் அது இனச்சேர்க்கை செய்கின்ற பொழுது ஒரு நாளும் தன்னுடைய உடன்பிறப்புகளோடு தனக்கு பிறந்த குட்டியோடு ஒரு நாளும் தாய் ஒன்று சேராத ஒரு நிலையை அல்லாஹ் ஒட்டகத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆடு மாடுகள் அப்படி அல்ல, தாய்க்கும் சேய்க்கும் வித்தியாசம் கிடையாது. அது மிருகம், அதற்கு அப்படியான மகரமியத்து எதுவும் கிடையாது. ஆனால் ஒட்டகம் இந்த இடத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறது. ஒரு நாளும் தான் பெற்ற ஆண் குட்டியோடு அந்த தாய் ஒரு நாளும் சேராது, அது இனப்பெருக்கம் செய்யாது, அது குடும்பம் நடத்தாது என்ற ஒரு ஆச்சரியமான விடயத்தையும் ஹயாத்துல் ஹயவான் என்ற அந்த கிதாபில் ஒட்டகத்தை பற்றி எழுதியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒட்டகத்தை எதற்காக முன்னுதாரணம் சொல்லியிருக்கிறான் என்றால், அது பயணம் போகின்ற பொழுது தனக்கு தேவையான தண்ணீரை, நாள் கணக்குக்கு தேவையான தண்ணீரை, தண்ணீர் இருக்கின்ற இடத்திலே அதை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து அந்த தண்ணீரை அது உறிஞ்சி உள்வாங்கி அது ஒரு சேமிப்பாக வைத்துக் கொள்ளும். அதனுடைய
வயிற்றுக்குள்ளே ஒரு பகுதி இருக்கிறது, அதோட ஸ்டாப் டேங்க் மாதிரி, அது குடிக்கின்ற தண்ணீர் எந்த விதமான மாசடைதலும் இல்லாமல் அது பரிசுத்தமாக பாதுகாக்கப்படுகிறது. அது பாலைவனத்திலே போகின்ற பொழுது அதற்கு தெரியும், நாம் பயணம் செய்கின்ற பாதை கரடு முரடானது, பாலைவனம் அது ஒரு தண்ணீரற்ற ஒரு வறண்ட பூமியாக இருக்கிறது. என்னை ஓட்டிக்கொண்டு செல்கின்ற எஜமான் மனது வைத்தாலும் என்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு அவனாலும் முடியாது. எனவே எனக்கு தேவையான தண்ணீரை இருக்கின்ற இடத்தில் அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நான் முன்கூட்டி சேகரித்துக் கொள்ள வேண்டும். தாகம் வருகின்ற பொழுதெல்லாம் அதற்குள்ளே இருந்து அது உறிஞ்சி குடித்து தன்னுடைய தாகத்தை தணித்துக் கொள்ளும். யாரும் உதவாத ஒரு நிலையில் தன் கையே தனக்கு உதவி என்ற விதத்தில் அந்த ஒட்டகம் ஒரு ஐயறிவு கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் அந்த அறிவை அல்லாஹ் அதற்கு கொடுத்திருக்கிறார், அந்த ஏற்பாட்டை அல்லாஹ் அதற்கு செய்திருக்கிறார். எனவே இதை பார்த்த பகுத்தறிவுள்ள மனிதனே, நீ சிந்திக்க கூடாதா? நீ போகின்ற கபர், நீ போகின்ற முகம் கொடுக்கின்ற மக்சர், இதை உன்னால் யாருக்கும் உனக்கு உதவி செய்ய முடியாது, உன்னாலும் உதவி செய்ய முடியாது, உனக்கும் யாராலும் உதவி செய்ய முடியாது. யானப்சி யானப்சி என்ற அந்த இடத்திற்கு போவதற்கான சேமிப்பை இந்த உலகத்திலே நீ முன்கூட்டி தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீ இதிலே எந்த அளவு தூரம் செயல்படுகிறாய்? அந்த பகுத்தறிவற்ற ஒட்டகத்தை பார்த்தாவது நீ பாடம் எடுக்க கூடாதா? படிப்பினை பெறக்கூடாதா? யா ஐயுஹல்லதீன ஆமனுத்த குல்லா, ஈமான் கொண்ட விசுவாசிகளை அல்லாஹ்வே பயந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் பல விதத்திலே இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த ரப்பை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆயுத பலமோ, உங்களுடைய ஆட்சி பலமோ, உங்களுடைய பண பலமோ, உங்களுடைய அதிகார பலமோ எதுவும் உங்களுக்கு கை கொடுக்காது. அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ரப் இருக்கிறார், அவன் எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த ரப்பை நம்புங்கள், அவனை பயப்படுங்கள். நீங்கள் முகம் கொடுக்கின்ற அந்த மறுமை நாளைக்காக முன்கூட்டி எதை சேகரித்து அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் என்று அடிக்கடி சிந்தித்து பார்க்கட்டும் ஒவ்வொரு ஆத்மாவும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இங்கு எங்களுடைய சிந்தனைகளை தட்டிக் கொண்டிருக்கிறார். எனவே இது போன்ற சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுதே நாட்டு மக்கள் இனமத வேதம் பார்க்காமல் மக்கள் பட்டினியில் வாழ்வார்களே, அவர்கள் சிரமப்படுவார்களே, சிறு குழந்தைகள் பசியால் அழுது கொண்டிருக்கிறார்களே, கதறுகின்றார்களே, பதறுகின்றார்களே, அவர்களுக்கு ஏதாவது செய்வோமே என்று சின்ன சின்ன உலர் உணவு பொதிகளை சேமித்து கொடுக்கிற எங்களுக்கு கபருக்கு போனதற்கு பின்னால் கை கொடுக்க யாரும் வரமாட்டார். என்னுடைய தகப்பனுக்கோ, என்னுடைய தாய்க்கோ, எனக்கு பிறந்தவர்களுக்கோ, என்னோடு பிறந்தவர்களுக்கோ யாரும் யாராலும் உதவி செய்ய முடியாத அந்த இடத்திற்கு நான் சேகரிக்க வேண்டும் என்ற படிப்பினையை பெற வேண்டியது முதல் அம்சம். இரண்டாவது, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பார்க்கிறோம், நோய்க்கு பயப்படுவதை விட, இந்த நோய் எனக்கு வந்ததா இல்லையா என்று பயப்படுவதை விட, இந்த நோய் இருக்குமோ இல்லையோ என்று சந்தேகத்திலே பிடிபடுபவர்கள் அங்கு கொண்டு போய் அந்தந்த முகாம்களிலே தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். 14 நாள் அல்லது 21 நாள் இந்த தனிமைப்படுத்துகின்ற முகாம்களுக்கு செல்வதை நினைக்கின்ற பொழுது குலை நடுங்குகிறார். ஆனால் அங்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. வேளா வேலைக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு வருகிறது. சூட்டை தாங்க அங்கு மின்விசிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. நினைத்த உறவினர்களோடு எல்லாம் கதைப்பதற்கான தொலை தொடர்பு சாதனங்கள் வசதிகள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. எல்லா வகையான பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அந்த தனிமைப்படுத்தல் முகாமுக்கு செல்லுகின்ற பொழுது இவன் நடுங்குகின்ற நடுக்கமும் பயப்படுகின்ற பயமும் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுடைய தனிமைப்படுத்தப்படக்கூடிய அந்த இடத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறானே, வக்குல்லுகும் ஆத்தீஹி யௌமல் கியாமத்தி பர்தா, நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற ஒவ்வொரு மனிதரும் என்னிடத்தில் தனித்தனியாக வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இங்கு தனிமைப்படுத்துகின்ற முகாம் ஒரு 10 ஏக்கர் காணையில ஒருவனை தனியாக கொண்டு போய் வைப்பதல்ல. ஒரே முகாமுக்குள்ளே ஒரு 2 மீட்டர் தூரத்திற்கு அப்பால் அந்த கட்டில்களை போட்டு அவர்கள் அழகாக தங்க வைக்கப்படுகிறார். ஆனால் கபருடைய தனிமை இருக்கிறதே, அந்த தனிமைப்படுத்தலுடைய முகாம் இருக்கிறதே, இது ரொம்ப பயங்கரமானது. அங்கு யாராலும் செல்ல முடியாது. அந்த இருட்டுக்கு யாராலும் வெளிச்சம் கொடுக்க முடியாது. அந்த சூட்டை தணிக்க யாராலும் ஃபேன் பொருத்த முடியாது. அந்த இறுக்கத்தை அந்த நெருக்கத்தை யாருக்கும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு கபருடைய அண்ணளவு நீளம் அகலம் எவ்வளவோ அவ்வளவுதான் தோன்றுவார். ஒரு ஜனாதாவுக்கு கூட கையை காலை விரித்து படுக்க முடியாமல் வலது தோளில் வலது பக்கமாக கிபிலாவின் பக்கம் சாய்க்கின்ற ஒரு நிலைதான் அங்கு அவர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அப்துல்லா உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வஃபாத்துக்கு 1 கிழமைக்கு முன்னால், 1 வாரத்திற்கு முன்னால் அந்த தனிமைப்படுத்தல் முகாம் அந்த கபிரிஸ்தானுக்கு போனார். தங்களோடு இருக்கின்ற சகாக்களோடு போனார். சாக்களை பார்த்து திடீரென்று கேட்டார்களே, இந்த கபுரு மக்பரா என்னோடு பேசுவது போன்று ஒரு உணர்வு எனக்குள்ளே பிறக்கிறது. அது பேசுவதாக இருந்தால் எப்படி பேசும் என்று தெரியுமா? அதுக்கு முடிவாக இருந்தால் அது இப்படித்தான் பேசும் என்ற ஒரு கற்பனையை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற இடம் தான் அந்த கபர். உமர் இப்னு அப்துல் அசீஸே, எனக்குள்ளே அடக்கம் செய்யப்படுபவர்களோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை பார்க்க ஆவலாக இருக்கிறாயா? நிச்சயமாக நீங்கள் எவ்வளவு பொறுமதியான துணியினால் கபன் செய்து எனக்குள்ளே அனுப்பினாலும், முதலாவது நான் செய்கின்ற வேலை பர்ரக்துல் அக்பால், கபனை விட்டும் அவருடைய பொடியை வேறாக எடுப்பேன். அதற்கு பின்னால் அவர்களுடைய அழகுபடுத்திய எவ்வளவோ எவ்வளவோ கலைகளை செய்து அழகாக அலங்காரமாக வைத்திருந்த அந்த உடம்பை நான் சின்னாபின்னமாக்குவேன். அந்த கபர் ஒரு வாட்டி நெசுக்கி விட்டது என்றால் அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கோத்துக் கொள்ளும் என்ற அமைப்பிலே ஹதீஸ்களிலே வருகிறதே, முள்ளை துண்டு துண்டாக நான் உடைப்பேன். அவர்கள் ஹராத்தை பார்த்து ரசித்த கண்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்று தோண்டிப்பார். அசிங்கமான வார்த்தைகளை பெருமையாக பேசிய அந்த நாக்குகளுக்கு என்ன நடந்திருக்கிறது என்று தோன்றிப்பார். எனக்குள்ள இருக்கின்ற பூச்சி குழுக்கள் அவைகளை என்ன பாடுபடுத்திருக்கிறது என்று பார். அல்லைலு வன்னஹாரு அலைஹி சவா, இதற்குள்ளே அவர்களுக்கு இரவும் ஒன்றுதான் பகலும் ஒன்றுதான். அங்கு இரவு வேறு பகல் வேறு என்று கிடையாது. அமல் அந்த கபருக்கும் அவருக்கும், அந்த கபராளிக்கும் அவருக்கும், அமலுக்கும் மத்தியிலே திரை போடப்பட்டு விட்டது. அமலுக்குரிய சந்தர்ப்பம் முடிந்து விட்டது. எவ்வளவுதான் இதை கபருக்குள்ளே இருந்து கொண்டு விக்ரி செய்தாலும் அது எடுபட போவதில்லை. அவர்களுக்கு யாரும் கபருக்குள்ளே விரிப்பு விரிப்பது கிடையாது, யாருக்கும் அங்கு தலையணை கிலோ வைப்பது கிடையாது. பச்சை மண்ணிலே கொண்டு வந்து வளர்த்தாட்டப்படுகிறார்கள் என்றெல்லாம் அந்த கபுர் பேசுகிறதே, இது இந்த தனிமையான இந்த இடம் இருக்கிறதே, இதை நாம் எவ்வளவு தூரம் பயப்படவே. கத்தி சத்தம் போடுகிறார் உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு வந்த கை சேதமே, நாளை மரணித்ததற்கு பின்னால் நீ ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அந்த கபுரி என்ற மண்ணுக்குள்ளே உன்னை கொண்டு போய் வைத்ததற்கு பின்னால் உன்னுடைய எந்த கன்னத்தை முதலாவது மண் தின்னும் என்று தெரியாத உனக்கு என்ன பெருமை வேண்டி இருக்கிறது என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கபுரை அதிர்கின்ற அளவுக்கு ஒரு சத்தம் இடுகிறார்கள். சரியாக ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா துளந்ததற்கு பின்னால் இந்த உலகத்தை விட்டு அவர்களும் பிரிந்து விடுகிறார்கள். இன்னும் அந்த கபுருக்குள்ளே அந்த தனி அறைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இங்கு தனிமைப்படுத்தப்படுகின்ற முகாம்களை நினைத்து குலை நடுங்க நடுங்கக்கூடியவர்கள், அது ஆண்களாகட்டும் பெண்களாக, அந்த இடத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹ் இது போன்ற சோதனைகளை எங்களுக்கு இறக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு பேச்சு வழக்கிலே இவ்வளவு காலம் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம், 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் கடைசியிலே அவருக்கு கிடைப்பது 6.5 கபுதான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனை, அதனால் தான் சொன்னேன், பல அல் குர்ஆன் வசனங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ومن اعرض عن ذكري فان له معيشه ضنكا قران الله சொல்லுகிறார். என்னுடைய அல் குர்ஆனுடைய சோதனைகளை யார் புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நெருக்கடியான வாழ்க்கை என்னவென்றால், இன்று இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நெருக்கடி ரொம்ப பயங்கரமான ரொம்ப பயங்கரமான யாரும் சேர முடியாது, வீட்டை விட்டு வெளியேற முடியாது, பாதைக்கு வர முடியாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டும், மாதக்கணக்கிலே இருக்க வேண்டும். ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது பல அற்புதமான வசனங்களை ஞாபகப்படுத்துகிறது. உலகத்திலே மனிதன் பிறக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்தர்ப்பத்தை அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் பேசுகிறார். உம்ம ஸபீல யஸ்ரா, இந்த உலகத்திலே தாயுடைய வயிற்றுக்குள் இருந்து வெளியே வருகின்ற வலியை லேசுபடுத்தியவன் அல்லாஹ் தான். ஒரு குழந்தை பிறக்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். சொல்லி அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? உம்ம அமாதஹு ஃபஅக்பரா, இந்த உலக வாழ்க்கையில் அதற்கு பின்னால் இவர் முகம் கொடுக்க போகிற நிகழ்வு மரணம். அது அப்பதான் பிறந்ததை பத்தி பேசுகிற அல் குர்ஆன் வசனம். அடுத்தது அவனை நாடிய இடத்தில் நாடிய நேரத்தில் நாடிய விதத்தில் அல்லாஹ் மௌத்தாக்குவார். மரணிக்க செய்வதும் அல்லாஹ்தான். எப்படி பிறக்க வைப்பது அல்லாஹோ, அது மாதிரி இந்த உலகத்திலே யாரும் நினைத்த நேரத்திலே மரணிக்க முடியாது. யாரும் எவ்வளவு பண வசதி அதிகார பலம் உள்ளவர்களும் தனக்குரிய ஆயுளை தானாக நிர்ணயித்துக் கொள்ள முடியாது. அவன் இந்த உலகத்துக்கு பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் அதை நிர்ணயம் செய்கிறான். எப்பொழுது இறக்க வேண்டும், எந்த இடத்தில் இறக்க வேண்டும், எப்படி இறக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எழுதுகிறான். அது மாத்திரமல்ல, அக்பரா என்ற ஒரு வார்த்தை வாசகம் வருகிறது அல்லவா, ஒரு சொல் வருகிறது அல்லவா, இது எதை குறிக்கிறது? அல்லாஹ் நாடியவர்களுக்குத்தான் கபுல் கொடுப்பான். நாடிய இடத்தில்தான் அல்லாஹ் அவனுடைய உடலை கண்ணியமாக மறைப்பதற்கான ஏற்பாட்டை செய்வார். 1000 ஏக்கருக்கு சொந்தம் இறுதியிலே 6.5 கபறுதான் என்று சொல்லுகின்ற அந்த தத்துவத்தை இந்த கொரோனா மாற்றிவிட்டது. அந்த கபறு உனக்கு கிடைப்பதாக இருந்தாலும் அதையும் அல்லாஹ் தான் தீர்மானிக்க வேண்டும். எனவே இறந்தவர்கள் அவர்களுக்கு கபறு கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி அவர்களுடைய முடிவுகள் மோசமானது என்று சொல்ல வரவில்லை. நௌது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ ஜனாதாக்கள் அப்படி ஆகி இருக்கின்றன. எந்த இடத்தில் நாம் அடங்கப்பட வேண்டும் என்பதை முடிவெடுப்பவனும் அல்லாஹ்தான். ஆரம்ப காலத்திலே மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் கப்பல்கள் மார்க்கமாக பிரயாணம் செய்வார். மாதக்கணக்கிலே கடலிலே நடுக்கடலிலே தத்தளிப்பார். யாராவது மௌத்தாகிவிட்டால் ஜனாதாவை எங்கு அடக்கம் செய்வது? அந்த ஜனாதாவிலே கல்லை கட்டி அப்படியே கடலுக்குள்ளே இறக்குவார். சில பேருடைய கபறு கடலாக மாறும். சில பேருடைய ஜனாதாக்கள் அது நெருப்புக்கு இரையாகும், அல்லது தண்ணீருக்கு இரையாகும், மீன்களுக்கு இரையாகும். எது எப்படியோ கபறு வேண்டுமாக இருந்தாலும் அதை முடிவெடுப்பவன் அல்லாஹ்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதை மிகவும் தெளிவாக எங்களுக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார், தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். இதை நாம் உணரவே அதற்கு பின்னால நாம் பெற வேண்டிய பாடங்களில் ஒன்றுதான். இப்பொழுதே எங்களுக்கு தெரிந்த ஒருவர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவரை அழைத்துச் செல்கிறார்கள் பரிசோதனைக்காக வேண்டி. பரிசோதனையின் முடிவிலே பாசிட்டிவாக இருக்கிறது, அவருக்கு அந்த நோய் ஏற்பட்ட அறிகுறிகள் இருக்கின்றன, அவர் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்ற முடிவு வருகிறது. அவருடைய வீடு அது சுற்றி வளைக்கப்படுகிறது, லாக்டவுன் பண்ணப்படுகிறது. அந்த பிடிபட்ட அந்த சகோதரரோடு சில நாட்களுக்கு முன்னால் தான் நாம் ஒன்றாக கைகுலுக்கினோம், அல்லது ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டோம், அல்லது ஒரு வாகனத்திலே பயணித்தோம், அல்லது ஏதோ ஒரு வகையிலே அவரோடு தொடர்பு பட்டிருக்கிறது என்ற அந்த லிஸ்டிலே இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற பதட்டம் இருக்கிறதே, அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அது இன்னா இருக்குமா என்ற நேரத்திலே அவன் நோயாளியாகி விடுவார். சற்று முற்றும் அங்கும் இங்கும் திரும்பி பார்ப்பார். அதற்குள்ளே நான் மனைவியோடு புலங்கி இருக்கிறேன், என்னுடைய குழந்தைகளுக்கு முத்தமிட்டிருக்கிறேன், என்னுடைய தாய் தகப்பனோடு சேர்ந்திருக்கிறேன், அந்த நோய் எனக்கு வந்திருந்தால் எல்லாருடைய நிலையும் என்ன என்று பதறுகின்ற பதட்டம் இருக்கிறதே, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அது சில நேரம் எங்களுக்கு நோய் இருக்கலாம், அல்லது இல்லாமல் போகலாம், அல்லது நோய் இருந்தது எங்களுக்கே தெரியாமல் தானாகவே அது குணமாக இருக்கலாம், அது சப்ஜெக்ட் வேறு. ஆனால் அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற பதட்டம், இது எங்களுக்கு எதை இதை வைத்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா, படிப்பினை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதன் கடைசி கட்டத்திலே 3 பயங்கரங்களுக்கு முகம் கொடுக்காமல் இந்த உலகத்தை விட்டு பிரிவது கிடையாது. முதலாவது சக்கராத், ரொம்ப பயங்கரமான. நீங்கள் உலகத்தில் எத்துணை தண்டனைகளை வேண்டுமானாலும் நீங்கள் அனுபவித்திருக்கலாம். எல்லாவற்றையும் மீறிய ஒரு பயங்கரமான ஒரு நிலைதான் ஒரு மனிதனுடைய சக்கராத் என்ற அந்த கட்டம். இரண்டாவது மலக்குள் முகத்தை நேரடியாக பார்க்காமல் இந்த உலகத்தை விட்டு யாரும் பிரிவது கிடையாது. ஆமந்து பில்லாஹி வமலாயிகத்திஹி, அல்லாஹ்வை கொண்டு மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம் என்ற அந்த வாசகத்தை சொல்லி உள்ளத்தால் நம்பி இருக்கிறோமே. முதலாவது அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தின் அதிபதியை காட்ட மாட்டார், ரூகை கைப்பற்றுகின்ற மலக்குள் முகத்தை காண்பிப்பார். நேரடியாக அவரை பார்க்காமல் இந்த உலகத்தை விட்டு யாரும் பிரிவது கிடையாது. இரண்டாவது பயங்கரமான கட்டம். அடுத்த ஒரு கட்டம் இருக்கிறது, நாம் ஒதுங்குகின்ற இடம் சொர்க்கமாக இருந்தால் சொர்க்கத்தை, நரகமாக இருந்தால் நரகத்தை பார்க்காமல் இந்த உலகத்தை விட்டு யாரும் மரணிப்பது கிடையாது. அல்லாஹ் செல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், இந்த 3 கட்டங்களையும் தாண்டி தான் ஒருவன் மரணிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மரணப்படுக்கையிலே இருக்கக்கூடியவருக்கு அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற ஒரு வகையான பதட்டம் இருக்கிறதை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் நல்ல மனிதனாக இருந்தால், நிறைய ஹஜ்ஜி செய்திருக்கிறார், நிறைய உம்ரா செய்திருக்கிறார், நிறைய சதக்கா செய்திருக்கிறார், ஒரு தொழுகையை கூட கலா செய்தது கிடையாது, ஒரு இமான் ஜமாத்தை கூட மிஸ் பண்ணியது கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு ஜுது குர்ஆன் ஓதாமல் எந்த இரவும் அவருக்கு தெரிந்த வரையில் கழிந்தது கிடையாது என்றால் நிச்சயமாக இவருடைய உள்ளத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயம் தோன்றும். நான் ஊதிய குர்ஆன் என்னை கைவிடாது, நான் கொடுத்த தர்மம் என்னை விட்டு கொடுக்காது, நான் தொழுத தொழுகைகள் என்னை ஒரு நாளும் தனியே விட்டு விடாது என்ற அந்த அமலுடைய பறக்கத்தினால், அல்லது இந்த அமலுடைய பறக்கத்தினால் நிச்சயமாக எனக்கு கனிமா வரும் என்ற ஒரு நம்பிக்கை அவருடைய அடிமனத்தில் இருக்கு. இதுக்கு மாற்றமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் நிறைய பாவிகளோடு தொடர்பாக இருக்கிறார், அல்லது நிறைய பாவங்களிலே பழக்கப்பட்டவராக இருக்கிறார் என்றால், ஒரு கொரோனா தொற்று நோயாளி ஊர்ஜீத படுத்தப்பட்டவரோடு தொடர்பு இருப்பவர் எப்படி பதறுவாரோ அதைவிட பயங்கரமாக பதறுவார். ஏனென்றால் இங்கு சிகிச்சை பெற்று குணமாகி திரும்பி வரலாம், ஆனால் போகின்ற இடம் இருக்கிறதே, கபர் இருக்கிறதே, அங்கு போனவர்கள் யாரும் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்தது கிடையாது. அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற கை சேதம் அது ரொம்ப பயங்கரமானது. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகா வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகா. யார் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுவாரோ இவரை சந்திக்க அல்லாஹும் ஆசையோடு ஆவலோடு ஆர்வத்தோடு இருப்பார். என்னுடைய அடியானுடைய ரூஹு வரப்போகிறது, என் சன்னிதானத்திற்கு வரப்போகிறது, அவரை முகம் கொடுக்க அல்லாஹ் ஆனந்தத்தோடு இருப்பார், விருப்பத்தோடு இருப்பார். அதே நேரத்திலே யார் அல்லாஹுவை சந்திப்பதை வெறுப்பார்களோ இவர்களை சந்திப்பதை அல்லாஹும் விருப்பான் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப பயங்கரமான ஒரு ஹதீஸ். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை சந்திப்பதாக இருந்தால் மரணிக்க வேண்டும், எங்களிலும் எல்லோரும் இப்பொழுது மரணிப்பதை நாங்கள் விரும்புகிறோம் இல்லை, எனவே இந்த அல்லாஹ்வை சந்திக்க விரும்பாத வெறுக்கிற கூட்டத்தில் நாங்களும் சேர்ந்து விடுவோமா என்று கேட்ட நேரத்திலே அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி அந்த விடயம் மரணத்துடைய சந்தர்ப்பத்திலே சக்கராத்தோடு போராடுகின்ற நேரத்திலே அவன் ஒதுங்குகின்ற இடம் அவனுக்கு காண்பிக்கப்படுகின்ற வேளையிலே அவனுடைய தயாரிப்பில் அவன் சரியாக செயல்படாத காரணத்தினாலே அல்லாஹ்வுக்கு முகம் கொடுக்க வெட்கப்படுவார். அந்த நேரத்திலே தான் ரப்பில் அவுலா அஹர்சனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் என்ன பிற்படுத்தி இப்ப மௌத்தாக்கிறார் என்று கெஞ்சுவான் கதறுவான். அவன் அல்லாஹ்வை சந்திக்க மரணிக்க விரும்ப மாட்டார், அது மாதிரி அல்லாஹும் அவனை சந்திக்க விரும்ப மாட்டான். இது மௌத்துடைய நேரத்திலே தன் செய்த அமலை வைத்து நிர்ணயம் செய்து ஏற்படுகின்ற நிலைதான் இது, முடிவுதான் இது என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அதனால் அதுபோல நாங்கள் இப்பொழுது ஒரு நோய் தொற்றுக்கு உள்ளாகி தெரிந்தவர் நோயாளியான எவ்வளவு பதறுவோமோ அதைவிட நாங்கள் பயங்கரமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு பாவத்தை செய்கின்ற பொழுதும் இந்த பாவம் கடைசியிலே என்னை வந்து பிடிக்குமோ, என் கலிமாவுக்கு தடையாக வருமோ என்று சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவும் நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், மிக முக்கியமான ஒரு படிப்பினை. எந்த பாவத்தை செய்வதாக இருந்தாலும் இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களை சும்மா விட்டு விட்டிருக்கிறார். பாவம் செய்வதாக இருந்தால் பாவம் செய்யலாம், நன்மை செய்வதாக இருந்தால் நன்மை செய்யலாம், ஆனால் அந்த எந்த பாவம் கடைசியில் எங்களுடைய முடிவை கேவலமாக்கும் என்பதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதை நினைத்து நினைத்தே பாவங்களை விட்டு நாம் ஒதுங்க வேண்டும், தவிர்த்து விலகி நடக்க வேண்டும். அடுத்தது கொரோனா என்ற இந்த விஷபீஜ இந்த கிருமியை பற்றி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொதுவாக இந்த விஷங்களை பற்றி எழுதுகின்ற பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கிறார். பொதுவாக விஷக்கிருமிகளை இரண்டு வகையாக பிரிக்கிறார். அதில் ஒரு பகுதி இருக்கிறது இந்த பொடியை எஃபெக்ட் பண்ண இப்பொழுது உலகம் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா இந்த கிருமியை போல் மனித உடம்புக்குள்ளே வந்தால் அந்த உடம்பை அது செயலிழக்க செய்யும், சீரழித்துவிடும், மரணத்தை ஏற்படுத்திவிடும். இன்னும் ஒரு வகையான வைரஸ் இருக்கிறது, அது மனிதனுடைய ரூஹை, மனிதனுடைய ஆத்மாவை, மனிதனுடைய ஆன்மீகத்தை அது சிதைத்துவிடும். எப்படி இந்த உடலை சிதைக்கின்ற இந்த கிருமிகள் இருக்கிறவோ அது மாதிரி ரூஹை ஆத்மாவை சிதைப்பது பாவங்கள், ரொம்ப பயங்கரமான பாவங்கள். இந்த இடத்துல நீண்ட விளக்கத்தை அவர்கள் எழுதுகிறார்கள், அதை சுருக்கமாக சொல்லுகிறேன், உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு விஷம் மனித உடம்புக்குள்ளே வந்து விட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாகவோ அல்லது உடனடியாகவோ அவனுடைய அந்த உயிரை போக்குவதற்கான செயல்பாட்டை அது செய்யுமோ, அது மாதிரி இந்த பாவங்களும் மனிதனை, மனிதனுடைய ரூகை, மனிதனுடைய ஈமானை, மனிதனுடைய ஆத்மீகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கும். உடலை சிதைக்கின்ற கிருமியுடைய அந்த தாக்கம், அதனால் கூடிய பட்சம் அவனுக்கு மௌத்தே வந்துவிட்டாலும் இந்த உலகத்திலே அவன் இழப்பது இந்த உலகத்துடைய அவன் கட்டிய வீட்டை, அவன் திருமணம் முடித்த மனைவியை, அவனுக்கு பிறந்த பிள்ளைகளை, கொஞ்ச காலம் அவன் பிரிய வேண்டி வரும். இன்ஷா அல்லாஹ் நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கத்திலே அவர்கள் மீண்டும் சேருவார்கள். அவன் உலகத்தை தான் இழக்க போகிறான், அவன் இழப்பது இந்த உலகத்தை. அவன் இழந்தாலும் அந்த நேரத்தில் இல்லாமல் போனாலும் என்றொரு நாள் இந்த உலகம் அழியத்தான் போகிறது, முடியத்தான் போகிறது. இந்த உலகம் இப்பொழுது தன்னுடைய கடைசி மூச்சுக்களை விட்டுக் கொண்டிருக்கிறது, அழிவை நோக்கி மிக வேகமாக போகிறது. எனவே அழிகின்ற உலகத்தை தான் அவன் இழக்க போகிறான். எனவே இது அவ்வளவு பெரிய பிரச்சனை அல்ல ஒரு மூமினை பொறுத்தவரை. ஆனால் அவருடைய ரூகை டேமேஜ் பண்ணுகின்ற கிருமிகள் அவருடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு விட்டால் அவன் இழப்பது இருக்கிறதே, அதை விலை கொடுத்து வாங்க முடியாததே. அவன் இழக்கப் போவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அவன் இழக்கப் போவது சொர்க்கத்தை, அவன் இழக்கப் போவது அந்த கியாமத்துடைய நாளிலே இருக்கின்ற அல்லாஹ்வுடைய ரஹமத்தை. ரொம்ப பயங்கரமான உலகத்தில் உள்ள பிரச்சனைகளும் உலகத்தில் உள்ள துன்பங்களும் ஆழ்கடலிலே முக்கி எடுத்தால் ஒரு ஊசியை அதிலே நுனியிலே ஒட்டி கிடக்கின்ற ஒரு துளி தண்ணீருக்கு சமனானது என்றால் மௌத்துக்கு பின்னால் உள்ள பிரச்சனைகள் ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப பயங்கரமானது. எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்பொழுதே நாங்கள் இந்த இடத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் செய்கின்ற பாவங்கள் எங்களுடைய ஈமானை டேமேஜ் பண்ணி கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆரம்பத்தில் இருந்து இதை கேட்பவர்கள் நன்றாக ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற சோதனைகளை நாம் பட்டியல் போட்டோம். அது பசியாக, பட்டினியாக, உயிர் சேதமாக, பொருள் சேதமாக, விளைச்சலே சேதமாக, இப்படி நிறைய சோதனைகள். எல்லா வகையான சோதனைகளை விட உலகத்தில் இருக்கின்ற பயங்கரமான அல்லாஹ்வுடைய ஒரு தண்டனை இருக்கிறதே. இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இடத்துல பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள், அஷத்துல் உகூபாத்தில் இலாஹியா அதமு தௌஃபீத்தில் தா. எல்லாத்தையும் விட பயங்கரமான ஒரு சோதனை, ஒரு வேதனை. ஆச்சரியம் என்ன தெரியுமா? துரதிஷ்டம் என்ன தெரியுமா? கஷப்பான உண்மை என்ன தெரியுமா? இத்துணை சோதனைகளுக்குள்ளே அந்த வேதனைக்கும் நாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது சரியா பிழையா என்று நான் சொன்ன இந்த சொல்ல போகிற விடயத்தை நீங்கள் கேட்டுவிட்டு நீங்கள் முடிவுக்கு வாருங்கள். அதுதான் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை இபாதத்து செய்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இல்லாமல் போவதே. நான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்கு சத்தம் கேட்கிறது. தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், வெற்றிக்கு விரைந்து வாருங்கள் என்ற சங்கநாதம் வருகிறது. ஆனால் துரதிஷ்டவசம் பள்ளி வாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றன. உலகத்தில் இரண்டு கண்கள் மஸ்ஜித் நபவி ஹரம் ஷரீப், இந்த இரண்டுமே மூடப்பட்டிருக்கிறது. ஏக காலத்திலே வாழுகின்ற உலக மக்கள் முகம் கொடுக்காத ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனையோ ஹதீஸ் இந்த இடத்திலே பிராக்டிகலிலே எங்களுக்கு உணர்வு பூர்வமான பாடங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறது. தாஇதல் உயிரல் ஹஜ் ஃபைன்னஹு லா யத்ரி மா யஅரிபு லஹு. சொன்னார்களே ஹஜ்ஜை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஹஜ்ஜிற்குரிய சந்தர்ப்ப வசதிகள் வாய்ப்புகள் கிடைத்தால் கிட்டினால் கால தாமதம் ஏற்படுத்தாமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வருடத்தில் ஹஜ்ஜை முடித்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? எதிர்வரக்கூடிய வருடங்களில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை யார் அறிவார்? சுபஹானல்லாஹ். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்கள், என்ற ஹஜ்ஜுடைய விசேஷமாக இதை குறிப்பிட்டு சொன்ன காரணம், அதை வருடத்தில் ஒரு தடவை தான் செய்யலாம், ஒரு இடத்தில் தான் செய்யலாம், ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தான் செய்யலாம். இடமும் குறிக்கப்பட்டிருக்கிறது, காலமும் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை மிஸ் ஆகினால் இவன் ஒரு வருடம் பொறுக்க வேண்டும். எனவேதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜுக்குரிய சந்தர்ப்பங்கள் வசதி வாய்ப்புகள் கிடைத்தால் அதை அவசரமாக செய்து கொள்ளும். இன்னும் ஓதுகின்றவை மூன்றாம் கலிமா, லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் அல் அலியில் அஸீம். என்ன சொல்லுகிறது? ஒரு பாவத்தை விட்டு ஒதுங்குவதாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நன்மையான காரியத்தை செய்வதாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நன்மையான காரியத்தை செய்வதாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய அனுகூலம் சக்தி அவனுடைய கிருபை இல்லாமல் யாராலும் செய்ய முடியாது என்ற அந்த மூன்றாம் கலிமாவுடைய யதார்த்தத்தை, ஹக்கீகத்தை சரியாக உணர்த்துகின்ற ஒரு உலகத்திலே, ஒரு கட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பள்ளி வாசலிலே போய் கடந்த வருடங்களில் ரமலான் என்று வருகின்ற பொழுது சுபஹானல்லாஹ் எவ்வளவு களை கட்டும், எவ்வளவு கலகலப்பாக இருக்கும். ஆனால் இந்த முறை அந்த எல்லா சந்தர்ப்பங்களும் இல்லாமல் போயிருக்கின்றன. ஐடி காப்புடைய ஆவல் கேள்விக்குறியாக இருக்கிறது. வருகின்ற ஹஜ்ஜி ஒன்றா கேள்விக்குறியாக இருக்கிறது. தராவியுடைய தொழுகை எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படி எல்லா வாயல்களும் மூடப்பட்டிருக்கின்றன. எல்லா வகையான வாயல்கள், ஒரு பக்கத்திலே பாவம் செய்வதற்கான வாயல்களையும் அல்லாஹ் மூடி வைத்திருக்கிறார், மறுபக்கத்திலே நன்மைக்குரிய வாயல்களையும் அல்லாஹ் மூடி வைத்திருக்கிறார். நன்மை சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சோதனை. ஆனால் தௌபா என்ற அல்லாஹ்வுடைய கதவு மட்டும் திறந்தே இருக்கிறது. அது இந்த சூரியன் மேற்கிலே உதிக்கின்ற வரைக்கும் திறந்தே இருக்கும் பொதுவாக, அல்லது ஒரு மனிதனுடைய ரூஹு தொண்டை குழியை நெருங்கும் வரைக்கும் அது திறந்தே இருக்கும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விஷபீஜையை பற்றி எழுதிவிட்டு அவர்கள் கடைசியாக சொல்லுகின்ற ஒரு அழகான முடிவு என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே விஷம் புகுந்து விட்டால் எவ்வளவுக்கு அதிசீக்கிரமாக அதற்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டுமோ, அதற்கு சிகிச்சை கொடுக்க வேண்டுமோ, அந்த அளவுக்குத்தான் அந்த உடலை பாதுகாக்கலாம், அந்த உயிரை பாதுகாக்கலாம் என்று இருக்கின்ற மாதிரி அதனாலேதான் இந்த ரூகை டேமேஜ் பண்ணுகின்ற விஷக்கிருமிகள் பாவத்துடைய வடிவிலே எங்கள் உள்ளத்துக்குள் புகுந்து விட்டால் அங்கேயும் ஒரு மாத்திரை இருக்கிறது, அங்கேயும் ஒரு சிகிச்சை இருக்கிறது. அதுதான் தௌபா, அதுதான் தௌபா. இந்த நிறைய பயான்கள்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறோமே, லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குந்து மினல் ழாலிமீன் என்று நெருக்கடிக்குள்ளே இருந்து சொன்னார்கள், அவர்கள் தப்பினார்கள் என்றெல்லாம் பேசுகிறோமே. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு இடத்திலே, வலா தகுன் கஸாஹிபில் ஹூத், மீனுடைய வயிற்றுக்குள் இருந்தவர் மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தினர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு சொல்லுகிறார், இந்த உலகத்திலே நபியுடைய வாயினால் தண்டனை வருகிறது என்று சொல்லி அழிக்கப்படாதவர்கள் யாரும் கிடையாது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை தவிர. இதோ நாளை மறுநாள் உங்களுக்கு வேதனை வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு இவர்கள் ஊருக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அந்த ஊரை விட்டு அவர்கள் போய்விட்டார். ஆனால் ஆச்சரியம், அல்லாஹ் அந்த நபிக்கு அறிவிக்கிறான், அவர்கள் எச்சரித்த அந்த வாதா அந்த வேதனையை அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் செய்த பாவத்துக்கு தௌபா செய்து ஈமான் கொண்டு விட்டார். சுபஹான். இப்பொழுது எங்களுக்குள் ஆகப்பெரிய சோதனை என்னவென்றால், நபிமார்களுடைய காலத்திலே யாருக்காவது ஏதாவது சோதனை வந்துவிட்டால் அந்த நபியின் மூலமாக அல்லாஹ் அறிவிப்பான், நீ செஞ்ச இந்த பாவத்துக்காகத்தான் இது தண்டனையாக வந்திருக்கிறது, அல்லது நீங்கள் இந்த பாவத்தை செய்யாதீர்கள், செய்துவிட்டால் இந்த மாதிரியான தண்டனை வரும். இப்பொழுது அதை சொல்லுவதற்கு எங்களுக்கு நபிமார் கிடையாது. ஆனாலும் கூட ஆச்சரியம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தினால் வரைக்கும் ஒரு நபி இருந்து இந்த உலகத்தை வழி நடத்துவது மாதிரி அத்துணை ஒட்டுமொத்தமான சமாச்சாரங்களையும் எச்சரிக்கைகளையும் சொல்லி வைத்திருக்கிறார். அதை செய்யாதீர்கள், இப்படி விளைவு வரும், இதை செய்யாதீர்கள், அப்படி விளைவு வரும், ஜினா செய்யாதீர்கள், மோசமான நோய்களுக்கு முகப்படுத்த வேண்டி வரும், ஜகாத்தை கொடுத்து விடுங்கள், கொடுக்காவிட்டால் உங்களை பஞ்சத்தை கொண்டு அல்லாஹ் பீடிப்பான், மழையை இல்லாமலாக்குவார், அல்குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான தீர்ப்புகளை எடுத்து செயல்படாதீர்கள், அல்லாஹ் அநியாயக்காரர்களை உங்கள் மீது சாட்டி விடுவார், வியாபாரத்திலே மோசடி செய்யாதீர்கள், அல்லாஹ் உங்களை பயங்கரமான முறையில் சோதிப்பார். கோர்க்கப்பட்ட மணிமாலையுடைய நூல் அறுபட்டால் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக சோதனைகள் இந்த பூமியை நோக்கி வருமோ அது மாதிரி நீங்கள் சோதனைகளுக்கு முகம் கொடுப்பீர். கடந்த சில ஆண்டுகளை புரட்டி பாருங்கள், அடிமேல் அடி விழுந்து கொண்டிருக்கிறது, சோதனைகளுக்கு மேல் சோதனை வந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு தௌபா. ரமலானுடைய காலம் ஒரு சிறந்த காலம். உண்மையிலேயே ஒரு பக்கத்தில் இது சோதனையாக இருந்தாலும், ஒரு சாரார் பல வருடமாக கடை வியாபாரம் செய்தவர்கள் கொஞ்சம் உள்ளத்திலே கை வைத்து சம்பந்தப்பட்டவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் பிடவை வியாபாரமோ அல்லது ஹோட்டல் வியாபாரமோ அல்லது ஏனைய வியாபாரமோ செய்திருந்தால் கடந்த ஒரு 30 வருடத்துடைய பக்கங்களை புரட்டி பாருங்கள். ரமலானில் எத்தனை ஏட்டிக்காப்பு இருந்திருப்பீர்கள், எத்தனை தொழுகைகளை தொழுதிருப்பீர்கள், எத்தனை ஜமாத்துகளை, எத்தனை சின்னத்தான தகஜ்ஜு தராவி வித்ரு போன்ற தொழுகைகளை தொழுதிருப்பீர்கள். எல்லாவற்றுக்கும் லேசாக ஒரு காரணம், வியாபாரத்தையும் பார்க்க வேண்டும் அல்லவா என்று சொல்லியிருப்பார். அல்லது சில கூலி தொழிலாளிகள் அன்றே அன்று வியாபாரம் செய்பவர்கள் பட்டப்பகல் முழுக்க வேலை செஞ்சாத்தான் எங்களுக்கு பெருநாள், எங்களுக்கு சகரு, என்ன செய்ய, உடம்புல பலகீனம் இருக்கிறது, நோய் இருக்கிறது, நோய் நோன்பு பிடிக்க முடியாது, கூலி வேலை செஞ்சாத்தான் உழைப்பு என்று கூலி வேலையை காரணம் காட்டியவர்கள் இருப்பார். இப்படி எத்தனையோ காரணங்களை காட்டியவர்களுக்கு இந்த முறை எந்த காரணத்தையும் காட்ட முடியாது, விடுமுறை கிடையாது என்று சொல்ல முடியாது. எல்லோரும் வீட்டில் இருக்கிறோம், எல்லோரும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், எல்லோரும் எந்த விதமான பிஸியும் இல்லாமல் இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆபத்து எங்களை நோக்கி எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இபிலீசை அல்லாஹ் விலங்கு போட்டாலும் இல்லாத பொல்லாத கேலி விளையாட்டுகள் எல்லாம் இன்று சமூகத்திற்கு மத்தியிலே வந்துவிட்டது. வாலிபர்கள் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேராக சேர்ந்து கொண்டு விளையாடுவதும் கதைப்பதும் கூடி ஆட்டம் போடுவதும் தௌபா இஸ்திக்பார் ரப்புல் ஆலமீன் எல்லாம் மறந்து விட்டார். இந்த நோயுடைய இந்த சோதனையுடைய கொடூரத்தை உணராமல் செயல்படுகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பீடை இல்லாமல் போக வேண்டுமா? அதை இல்லாமல் ஆக்குகின்ற ஒரே ஆற்றல் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை முழு உலகத்திற்கும் இன்று அவன் தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கிறார். இதை இல்லாமல் ஆக்குகின்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் முஸ்லீம்களாகிய நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்ற அந்த தௌபாவும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களும் இபாதத்துகளும் தான். இவ்வளவு புனிதமான இந்த மாதத்திலே, இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலே வீடுகளில் உள்ள ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் பக்கத்து வீடுகளும் சேர்ந்து கொண்டு இதே ரமலானுடைய மகத்துவத்தை கண்ணியத்தை அதை உணராமல் அதை மாசுபடுத்த ஆரம்பிப்போம் என்றால் இந்த சோதனை எங்கு போய் முடியும் என்று அல்லாஹ்தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய சமூகத்துடைய மானத்தை, எங்களுடைய ஊர்களுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டிய அதே நேரம் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக பாதுகாக்க வேண்டும். பக்குவமாக நாம் ரமலான் மாதத்திலே நோன்பை பிடிக்க வேண்டும். நோன்பை பிடித்து கடைசியாக நான் இதில் ஒரு பதிவு செய்கிறேன், ஒரு உள்ளத்தை குளிர வைக்கின்ற கண்ணிலே கண்ணீர் வரக்கூடிய ஒரு சம்பவம். எங்களுடைய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவர், கொழும்பை சார்ந்தவர், பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கடந்த பெரும்பான்மை சமூகத்தினருடைய அவர்களுடைய புது வருட பிறப்பிற்கு இவர் வாழ்த்து சொல்லுகின்ற பொழுது அதில் ஒரு பெரும்பான்மையின சகோதரர் சொன்ன வார்த்தையை பாருங்கள், சுபஹானல்லாஹ். நாங்கள் எங்கு இருக்கிறோம்? ஒன்றும் யோசிக்க வேண்டாம். நோன்பு காலம் ஆரம்பித்து ஒரு 3 நாள் அல்லது கூடினால் 1 கிழமைக்குள்ள எல்லா நிலைகளும் மாறிவிடும் என்றொரு வார்த்தையை சொல்ல இவர் திரும்பி கேட்டாரு, அதை எப்படி நீங்கள் அப்படி உறுதியாக சொல்லுகிறீர்கள்? உங்களோட முஸ்லீம்ஸ் எல்லாம் அல்லாஹுக்காக நோன்பு பிடிக்க போகிறீர்கள், நிறைய அமல் செய்ய போகிறீர்கள், படச்சரப்பு அல்லாஹுக்காக வேண்டி, உங்களுடைய கடவுள் இறைவனுக்காக வேண்டி நீங்கள் பசித்திருக்க போகிறீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கிற துவாக்கள் பிரார்த்தனைகளை நிச்சயமாக அல்லாஹ் அங்கீகரித்து ஒரு சொல்யூஷனை, ஒரு முடிவை தருவார் என்ற ஒரு நம்பிக்கையிலே நான் இருக்கிறேன் என்று ஒரு அந்நியர் எங்களை நம்பி இந்த நாட்டுடைய சுபீட்சத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே நாங்கள் நடந்து கொள்கின்ற விதம், வீடுகளில் எங்களுடைய தொழுகை எப்படி அமைகிறது, எங்களுடைய குர்ஆன் திலாவத் எப்படி அமைகிறது, வருகின்ற ரமலானை நாம் எப்படி கழிக்கப் போகிறோம், ஏழை எளிய மக்களுக்கு நாம் எப்படி உதவப் போகிறோம், பல சோதனைகள் ஒருமித்து வந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அதை நாம் மிக தெளிவாக சொல்ல வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை பாட்டிலே இருக்கிறோம். எனவே அல்லாஹ்வால் அனுப்பப்படுகின்ற இந்த சோதனைகளை நாம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையின் ஒரு படிப்பினையால் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். யாருடையாவது கைப்பட்டாலே உயிர் போகின்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்றால் எவ்வளவு கேவலமான, அற்பமான, சொற்பமான ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இறுதியாக வருகின்ற ரமலான் இன்று ஆரம்பிக்கப் போகிறது. நரகம் இழுத்து மூடப்படுகிறது, சுவர்க்கம் திறக்கப்படுகிறது, இபிலீஸ்கள் எல்லாம் விலங்கு போட்டு மாட்டப்படுகின்ற அல்லாஹ்வுடைய அருள் வாரி வழங்கப்படக்கூடிய இந்த புனிதமான மாதத்தை நாம் மிக அழகாக நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே நாம் வசதி படைத்த செல்வந்தர்கள் பலாய் முசீபத்துகள் நீங்குவதற்கான ஆயுதங்களில் மிகப்பெரிய ஆயுதமாக எப்படி தௌபா இருக்கிறதோ அதே மாதிரி எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருள் செல்வங்களில் எங்களுடைய ஜகாத்துகளை நாம் சரியாக கொடுத்து ஏழை மக்களுடைய துயரை துடைப்பதோடு மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு எங்களுடைய சதக்காவுடைய நிதியினால் சாதாரண மக்கள் கூட வெளியிலே வாய்விட்டு சொல்லி கையேந்தி கேட்கக்கூடிய நிலையிலே வெக்கப்படக்கூடியவர்கள் எத்தனையோ ஏழைகள் உள்ளுக்குள் குமரிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை இனம் கண்டு நிறைய நாங்கள் சதக்காக்களை செய்ய வேண்டும். எனவே அந்த சதக்காக்களுடைய விஷயத்திலே நிறைய ஊர்களிலே மாஷா அல்லாஹ் பைத்துல் மாலுடைய பைத்துல் ஜகாத் என்ற அமைப்புகள் சேர்ந்து தனவந்தர்களை இனம் கண்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊரை எடுத்துக்கொண்டால் அந்த ஊரில் இருக்கின்ற செல்வந்தர்களுடைய ஜகாத்தை அவர்கள் சரியாக கணக்கு பார்த்து பகிர்ந்தளிக்கின்ற பொழுது அந்த ஊரிலே எந்த ஏழையும் சிரமப்பட மாட்டான். அப்படி ஒரு விகிதாசாரத்தில் தான் அல்லாஹ் ஏழைகளையும் பணக்காரர்களையும் வைத்து ஏழைகளாக யாரை வைக்க வேண்டும், பணக்காரர்களாக யாரை வைக்க வேண்டும் என்று முடிவெடுப்பவனும் அல்லாஹ் தான். எங்களை கெட்டித்தனமோ எங்களுடைய டேலண்டோ யாரும் அப்படி சொல்ல முடியாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அளந்து குறைத்து கொடுக்கிறார், நாடியவர்களுக்கு நிறைய கொடுக்கிறார். நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்று உங்களை சோதிப்பதற்காக வேண்டிய அந்த அல் குர்ஆன் வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனவே தனவந்தர்கள் அந்த ஊரில் ஏழைகளுடைய விடயத்திலே ஜகாத்துகளை சதகாக்களை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கிற பொழுது அந்த ஏழைகளுடைய தேவை இல்லாமல் போகும். அந்த ஊரிலே எங்கேயாவது ஒரு மூலையிலே யாராவது ஒரு ஏழை பசியிலே வாடுகிறான் என்று சொன்னால் அந்த ஊருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தனவந்தர் அவருடைய ஜகாத்தை சதக்காவை சரியாக கொடுத்திருக்க மாட்டார். கொடுக்காதவர் யார் என்பதை ஊர் உலகத்திற்கு தெரியாமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். யாரு கொடுக்காமல் இருந்ததை அல்லது யாரு குறைத்து கொடுத்ததை நிச்சயமாக இருலோகத்திலையும் அல்லாஹ் அவரை கண்டிப்பான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை நாம் இங்கிடத்திலே மனதிலே வைப்போம். நிறைய தனவந்தர்களிடத்திலே கேட்டால் இந்த காலத்துடைய இந்த சூழ்நிலையை அவர்கள் சொல்லி லேசாக தப்பிக்கொள்ள போகிறார்கள். ஆனால் இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு 1 மாதமோ 2 மாதமோ தான் ஆகின்றன. அதற்கு முன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததை அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லே சேமிப்பாக இருப்பதை இதெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே இவர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு எனவே அந்த ஏழைகளுடைய விடயத்திலே மிகவும் கவனம் எடுக்க வேண்டும். ஏழைகளோடு அல்லாஹ் மிகவும் இரக்கமுள்ளவன். எங்களுடைய சதக்கா ஜகாத்துகள் இதை நிச்சயமாக இந்த முசீபத்தை விட்டு எங்களை பாதுகாக்கும் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறதே. அந்த வகையிலே நான் இந்த உபதேசத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கண்டி பகுதியை சேர்ந்த இந்த இடத்திலேயும் கூட அது போன்ற ஒரு அழகான ஒரு அல் ஹிபா பைத்துல் மால் என்ற ஒரு நிறுவனத்தை நாம் உருவாக்கி அதிலே மிகவும் அழகான சேவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சுமார் 300 ஏழை குடும்பங்கள் வாழுகின்ற கோகுலவத்தை என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்திலே
கிட்டத்தட்ட சுமார் 6-7 ஆண்டு காலமாக இங்குள்ள தனவந்தர்களுடைய ஜகாத்தையும் அதோடு எங்களுக்கு தெரிந்த நெருங்கிய தொடர்புள்ள ஏனைய நண்பர்கள் தனவந்தர்களுடைய உதவிகளோடும் ஏழை மக்களுடைய துயரத்தை நாம் ஓரளவு துடைத்துக் கொண்டிருக்கிறோம். அல் ஹிபா பைத்துல்மால் என்ற அந்த பேரிலே நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நிறைய தனவந்தர்கள் அதற்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எங்களுடைய தொலைத்தொடர்பு நண்பர்கள் எங்களுடைய இலக்கங்கள் இதுவெல்லாம் இதிலே தரப்பட்டிருக்கிறது. எனவே இதை பார்ப்பவர்கள், இதை கேட்பவர்கள் உங்களுடைய ஊர்களிலேயும் இது போன்ற நலன்புரி சங்கங்கள் இருந்து அவர்கள் உதவி செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் உங்களுடைய உதவி கரத்தை நீட்டுங்கள். இது போன்ற நல்ல விடயங்களுக்காக வேண்டி தாராளமாக உங்களுடைய பண உதவிகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக சத்தியமாக வருகின்ற ரமலானை ஆரோக்கியமான முறையிலே அடைந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை இபாதத்துகளை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல ஏற்பாட்டை இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருவாயாக. யாவது நாம் தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்துவிட்டோம் ரஹ்மானே, அத்துணை பாவங்களையும் தனிப்பெரும் கிருபை கொண்டு மறைத்து மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள் யாரெல்லாம் ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் எங்களை விட்டு மறைந்து மௌத்தாகி மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ரப்பே ரஹ்மானே, அனைவர்களுடைய நிருட்டான கபர்களை நீ பிரகாசமாக்கி விடுவாயாக. அந்த நெருக்கடியான அந்த எங்களால் விசாலமாக்க முடியாத அந்த கபரை நீ விசாலமாக்கி விடுவாயாக. சொர்க்கத்தின் பூந்தோலைகளாக அந்த கபர்களை நீ ஆக்கி அருள்வாயாக. இந்த ரமலானிலே எத்துணை லட்சம் பேருக்கு உடைய ரஹமத்தையும் பாவ மன்னிப்பையும் நரக விடுதலையையும் கொடுக்க போகிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களையும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், சகோதரர்கள், எல்லா முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் நீ சேர்த்துக் கொள்வாயாக. ஏற்பட்டிருக்கின்ற இந்த முசீபத்தை விட்டும் எங்களுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் முழு உலக மக்களையும் நீ பாதுகாத்து அருள்வாயாக. நாம் செய்கின்ற அமல்கள் இபாதத்துகள் கேட்கின்ற துஆக்களுடைய வரக்கத்தினால் எங்களுடைய நிலைமைகளை சீராக்கி அருள்வாயாக. யார் யாரெல்லாம் தனவந்தர்கள் முன்னால் வந்து ஏழை எளியவர்களுடைய பசியை போக்குவதற்காக பொருளால் உதவி செய்கிறார்களோ, அது மாதிரி ஆங்காங்கே ஊர்களிலே வாலிபர்கள் உடலால் தியாகங்கள் செய்கிறார்களோ, முழு உலகளாவிய ரீதியிலையும் மரணித்து போன ஜனாதாக்களை அடக்கம் செய்வதில் யாரெல்லாம் உயிரை பணயம் வைத்து செயல்படுகிறார்களோ ரப்பே ரஹ்மானே, அவர்கள் அனைவர்களையும் நீ பாதுகாத்து அருள்வாயாக. அவர்களுக்கு இதை மிகப்பெரிய ஒரு சதக்கத்தும் ஜாரியாவாக அவர்களுக்கு நீ எந்த விதமான குறைவும் இல்லாமல் அவர்களுக்கு நிறைய அமல்களை நீ கொடுத்தருள்வாயாக, நிறைய நன்மைகளை நீ கொடுத்தருள்வாயாக. இந்த சோதனை அது சீக்கிரத்திலே இல்லாமலாக்கி, யாரெல்லாம் அதிலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த குடும்பங்களுக்கு நீ ஆறுதலாக்கி, யாரெல்லாம் உலகத்திலே இந்த நோயினால் முஸ்லீம்கள் மரணித்திருக்கிறார்களோ எங்களுடைய நாட்டிலேயும் மரணித்த முஸ்லீம்களுடைய ஜனாதாக்கள் கூட கிடைக்காமல் அவர்கள் மன்னரையிலே அவர்கள் உன்னுடைய சன்னிதானத்திற்கு ஆஜராகி இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய குடும்பத்திற்கும் நீ ஆறுதலை அளிப்பதோடு அவர்களுக்கும் ஏதுரமான ஜன்னத்தின் ஃபிர்தௌஸை நீ நசீபாக்கி அருள்வாயாக. எங்களுடைய முழு பரம்பரையை இது போன்ற கொடிய பயங்கரமான நோய்கள் ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்து அருள்வாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.